அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
பிரியமானவர்களே, இன்று நாம் லேவியராமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். மூன்றாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே சமாதான பலியை குறித்து நாம் சிந்திக்க துவங்கினோம். இப்பொழுது லேவியராமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களை பாருங்கள். அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில், அது ஆணானாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக. அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து. பொதுவாக ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் குணநலனை தெளிவாக காட்டுகிறது. எனவே அதை பலிக்காக தெரிந்து கொள்ளும்பொழுது சரி என்று சொல்வோம். இதற்கு எதிர்மறையாக காளையை பலியிட வேண்டும் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் மற்றொரு பகுதியை இது காண்பிக்கிறதாயிருக்கிறது. காளை ஒரு வீட்டு மிருகம்தான். பொதிகளை சுமந்து செல்லவோ வயலை உழுவதற்காகவோ இது பயன்படுத்தப்பட்டது. எனவே பிரயாணம் வியாபாரம் தொடர்பான ஒரு மிருகம் இது. இது மனிதனுக்கு ஒரு வேலையாளாகவும் நண்பனாகவும் இருந்தது. எனவே காளை கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரராக காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் இந்த தன்மையைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து ஊழியனாக கருதப்படுகிறார் என்று சொல்லும்பொழுது சொன்ன வேலையை செய்யும் ஒரு பையனை போல அல்ல, செருப்பு துடைக்கும் ஒரு மனிதனைப் போலவும் அல்ல. அதாவது மனிதன் சொல்லுகிற வேலையை செய்யும் ஒரு ஊழியன் அல்ல. தேவனுடைய ஊழியக்காரராக மார்க் நமக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தவர். ஆனால் ஆட்டுக்குட்டியை குறித்து சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க வாழ்க்கையிலேயும் மரணத்திலேயும் மனிதனோடு ஒப்பிட்டு கூறப்படுகிறார். ஞாபகம் இருக்கிறதா, இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினார். எனவே ஆரம்பம் முதலே உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறவர் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. முதல் பலியாகிய ஆபேலின் பலியும் ஒரு ஆட்டுக்குட்டிதான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் உடை கொடுக்கும் பொழுதும் ஒரு ஆட்டுக்குட்டியைத்தான் அவர் கொண்டிருக்க வேண்டும். இதை நாம் நிரூபிக்க முடியாது. ஆனால் ஆபேலின் காணிக்கையை பார்க்கும்பொழுது தேவன் அதை செய்திருக்கலாம் என்பது நமக்கு தெரிகிறது. ஏசாயா 53 அதிகாரத்திலேயும் இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாகவே நமக்கு காண்பிக்கப்படுகிறார். இந்த அதிகாரத்திலே இயேசு நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி நமக்கு பதிலாக பலியானது. அவருடைய உயிர்த்தெழுதலிலேயும் அவர் ஆட்டுக்குட்டியாக கூறப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். மட்டுமல்ல 6:16 வசனத்தையும் பாருங்கள். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பலிகளுமே ஆட்டுக்குட்டியே முழுமையாக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. லேவியராமும் 3:8 வசனம் பாருங்கள். தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். தொடர்ந்து 9-10 வசனங்களிலே பலிகளின் பகுதிகளை என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுப்பானது கர்த்தருடைய பகுதி. அதுவே ஒரு மிருகத்தின் சிறந்த பகுதியாக எண்ணப்படுகிறது. கொழுப்பு நிறைந்த ஒரு மிருகமே சிறந்த ஒன்று. அதையே தேவனுக்கு பலியாக கொண்டு வர வேண்டும். கொழுப்பு சிறந்தது என்பதற்கு வேதத்திலே அநேக வசனங்களை நாம் பார்க்கலாம். நெகேமியா 8:10 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஏசாயா 25:6 சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 15:23 வசனத்திலே, இளைய குமாரன் திரும்ப வந்தபோது அவனுடைய தகப்பனார் சொல்லும் வார்த்தைகளை கவனியுங்கள். கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். இந்நாட்களிலே நம்மில் அநேகருக்கு வைத்தியர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன? கொழுப்பு நிறைந்த பதார்த்தங்களை புசிக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் தேவனோ கொழுப்பு நிறைந்த பகுதிகளை எல்லாம் பலிபீடத்தில் வைக்க சொல்கிறார். தேவன் சிறந்ததையே தனக்கு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கேதான் சமாதான பலியின் ஆழமான முழு அர்த்தத்தையும் நாம் பார்க்கிறோம். தேவனோடு ஐக்கியம் கொள்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. அது உண்மைதான். ஆனால் அந்த ஐக்கியத்தின் மற்றொரு பகுதியை நாம் கவனிக்க வேண்டும். அது என்னவென்றால், ஒரு விசுவாசியின் முழு வாழ்க்கையையும் முழு அர்ப்பணிப்போடு அர்ப்பணித்திருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களுமே இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அழைப்பிலே உள்ளடங்கியிருக்கிறது. மத்தேயு 11:28 வசனத்திலே வாசிக்கிறோம் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் ஒரு அழகான அர்த்தமுள்ள இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இதுதான் மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். மேலும் மத்தேயு 11:29-30 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலைத்தான் இந்த கொழுப்பானது குறிக்கிறது. நாம் அவரண்டை வந்து நம்மை பரிபூர்ணமாய் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் அர்ப்பணிப்பின் இளைப்பாறுதல். 9 வசனத்திலே நடு எலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாலஸ்தீனாவின் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே வளர்க்கப்படக்கூடிய ஒரு ஆட்டை குறிக்கிறது. வால் மட்டுமே மிகவும் கனமான கொழுப்பு நிறைந்த ஒரு பகுதியாய் இருக்கும். இப்பொழுது லேவியராமும் 3:12 வசனத்தை பார்க்க வேண்டும். அவன் செலுத்துவது வெள்ளாடாயிருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து. இது சமாதான பலியின் 3 வகையான பலியை குறிக்கிறது. இந்த 3 வகையான பலிகளுமே இயேசு கிறிஸ்துவின் வெவ்வேறு குணநலன்களை நமக்கு காட்டுகிறது. வெள்ளாடு எதை குறித்து பேசுகிறது என்றால், கிறிஸ்து மனிதனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க போதுமானவர் என்பதை காண்பிக்கிறது. அவரே நமக்காக பாவமாக்கப்பட்டார். இது ஒரு இனிமையான வார்த்தை அல்ல, ஆனால் இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, அவர் நமது பாவத்திற்கு பரிகாரமானார். பொருள் என்னவென்றால், முழுமையாக நமது பாவத்திற்கான தண்டனையை அவர் தீர்த்துவிட்டார். நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியானதை குறித்து எபிரேயர் 10:6-14 வசனங்களிலே தெளிவாய் நாம் பார்க்கலாம். இப்பொழுது லேவியராமும் 3:13 வசனம் பாருங்கள். அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். தொடர்ந்து 14-17 வரை வசனம் எப்படி பிரதானமான கொழுப்பு நிறைந்த பகுதிகளை பலிபீடத்திலே தகன பலியாக செலுத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறது. 16 வசனத்தின் இறுதி பகுதியிலே பார்க்கும்பொழுது கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். இந்த 13-17 வரை உள்ள வசனங்களிலே 2 முக்கியமான வாக்கியங்கள் நம்மை நின்று நிதானித்து பார்க்க செய்கிறது. முதலாவதாக கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது என்ற வார்த்தை. அடுத்ததாக கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது என்பது. இதை குறித்து விபரமாக சமாதான பலிகளுக்கு அடுத்த பிரமாணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற லேவியராமும் 7 நாம் பார்க்கலாம். ஏன் இரத்தத்தை நாம் உட்கொள்ளக்கூடாது என்பதற்கான காரணம் லேவியராமும் 17:10-14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்களிலே அதை நாம் படிக்கப் போகிறோம். கொழுப்பை ஏன் நாம் உட்கொள்ளக்கூடாது என்பதற்கு இங்கேயே காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் இரத்தத்தினாலேதான் மீட்கப்பட்டான் என்பதை நினைவிலே வைத்திருக்க வேண்டும். அதுவே தேவனுக்கு முன்பாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படையாய் இருக்கிறது. அதுவே தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள வழிவகுக்கிறது. ஆனால் கொழுப்பு கர்த்தருடையது. தேவன் சிறப்பானதை தனக்காக கொடுக்கும்படியாய் சொல்கிறார். அவரோடு கூட ஒரு சிறந்த ஐக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் நாமும் நம்முடைய சிறப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கென்று கொடுக்க வேண்டும். அதாவது நம்மையே முழுமையாக அவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நமது மீட்பை தொடர்ந்து நாம் அன்போடு கூட பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனோடு ஒரு இனிமையான உறவை, சமாதான உறவை நாம் அனுபவிக்க முடியும். இதை குறித்துதான் ரோமர் 12, யோவான் 13:14, பிலிப்பியர் 3:10-14 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு இரத்தத்தினாலே வருகிறது, பரிசுத்தமாக்கப்படுதலும் பணிவிடை செய்தலும் கொழுப்பினாலே வருகிறது. அதாவது பரிபூரண அர்ப்பணிப்பினாலே, நமது சிறந்த காரியத்தை அர்ப்பணிப்பதனாலே உண்டாகிறது. சமாதான பலிக்கான பிரமாணங்களை குறித்து லேவியராமும் 7:11-38 வசனங்கள் வரை நாம் பார்க்கலாம். 5 பலிகளை குறித்ததான நிறைவேற்ற வேண்டிய பிரமாணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஆசாரியர்களும் சமாதான பலியின் மற்ற பகுதிகளை, மார்பு பகுதி, தோல் பகுதி இவற்றை பெற்றுக் கொள்கிறார்கள். மார்பு பகுதி கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்கிறது. அதன் தோல் பகுதி கிறிஸ்துவின் பலனையும் வல்லமையையும் குறித்து சொல்லுகிறது. எவ்வளவு கேவலமான ஒரு பாவியையும் அவரால் ரட்சிக்க முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சமாதான பலியை குறித்து பேசும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களால் பார்க்க முடிகிறதா? நமக்குள்ளே சிறந்த காரியங்களை அவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். நம்மையே முழுமையாக அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். சரி, லேவியராகமும் 4 அதிகாரத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். இங்கே கர்த்தருடைய கட்டளையை அறியாமையினாலே மீறினவர்களை குறித்தும், ஆசாரியனின் பாவங்களை குறித்தும், சபையின் பாவத்தை குறித்தும், அரசனின் பாவத்தை குறித்தும், பொதுமக்களின் பாவத்தை குறித்தும், பாவ நிவாரண பலியை குறித்தும் பார்க்கிறோம். 3 வகையான சுகந்த வாசனையான பலிகளை குறித்து பார்த்தோம். அது இயேசு கிறிஸ்துவின் மகிமையான குணநலனை காண்பிக்கிறதாய் இருந்தது. சுகந்த வாசனை இல்லாத 2 பலிகள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்திற்காக செய்த செயலை குறித்து பேசுகிறது. பாவ நிவாரண பலி பாவத்தின் தன்மையை நமக்கு காண்பிக்கிறது. குற்ற நிவாரண பலி பாவம் ஒரு செயல் என்பதை காட்டுகிறது. மனிதன் இயற்கையாகவே பாவியாயிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் பாவம் செய்வதனாலேயும் பாவியாயிருக்கிறான். அவன் செய்வதை ஏன் செய்கிறான் என்றால், அவன் இயற்கையிலேயே பாவியாயிருக்கிறான். பாவ நிவாரண பலி மற்ற பலிகளை காட்டிலேயும் வித்தியாசமானதாக இருக்கிறது. முதலாவதாக தகன பலி 17 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பலி 16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குற்ற நிவாரண பலி 19 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி 35 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பாவ நிவாரண பலியானது முழுமையாக புதிய ஒரு பலியாய் இருக்கிறது. லேவியராமத்தின் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு முன்னர் வரை இந்த பாவ நிவாரண பலியை குறித்து சொல்லப்படவில்லை. இதற்கு இணையாக வேறு எந்த சமயத்தை பின்பற்றுகிறவர்களும் செயல்பட்டதாகவும் தெரியவில்லை. மூன்றாவதாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததிலிருந்து இந்த பலி மிக முக்கியமானதாயிற்று. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் முன்னரும் மனிதன் பாவியாயிருந்தான். ஆனால் நியாயப்பிரமாணமே அவனை பாவி என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தியது. இந்த பாவ நிவாரண பலியானது எல்லா பண்டிகையின் காலத்திலேயும் செலுத்தப்பட வேண்டும். பஸ்கா பண்டிகையாயிருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே பண்டிகையாயிருந்தாலும் சரி, எக்கால பண்டிகையாயிருந்தாலும் சரி, கூடார பண்டிகையாயிருந்தாலும் சரி, இந்த பலி செலுத்தும் பொழுதுதான் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். 4வதாக தகன பலி செலுத்தும் இடத்திலேதான் இந்த பலியும் செலுத்தப்பட்டாலும் தகன பலியை விட மிக வித்தியாசமானதாய் இது இருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். லேவியராமம் 6:25. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சன்னதியில் கொல்லப்பட கடவது. அது மகா பரிசுத்தமானது. தகன பலி நிறைவடையும் இடத்தில் பாவ நிவாரண பலி துவங்குகிறது. தகன பலி கிறிஸ்து யார் என்பதை சொல்கிறது. பாவ நிவாரண பலி கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை சொல்கிறது. தகன பலியிலே தேவனுடைய உயர்வான பரிசுத்தமான எதிர்பார்ப்பை கிறிஸ்து சந்திக்கிறார். பாவ நிவாரண பலியிலே மனிதனுடைய பரிதாபமான நிலையை கிறிஸ்து சந்திக்கிறார். தகன பலியிலே கிறிஸ்து எவ்வளவு அருமையானவர் என்பது சொல்லப்படுகிறது. பாவ நிவாரண பலியிலே பாவத்தின் வெறுக்கப்பட வேண்டிய தன்மையை நாம் பார்க்கிறோம். தகன பலி தன்னார்வமாக கொண்டு வந்து செலுத்தும் பலி. பாவ நிவாரண பலி கட்டளையிடப்பட்டிருக்கிற பலி. தகன பலியானது சுகந்த வாசனையாக மேலெழுந்து சென்றது. பாவ நிவாரண பலி தரையிலே ஊற்றப்பட்டது. ஒன்று மேல்நோக்கி சென்றது, அடுத்தது கீழ் நோக்கி செல்கிறது. சரி, கவனியங்கள். லேவியராமம் 4:1-2 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. கவனியங்கள். ஒரு மனிதன் அறிந்து பாவம் செய்வான் என்றால் இந்த பலி அதற்காக செலுத்தப்பட முடியாது. எபிரேயர் 10:28 மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை சொல்கிறது என்றால், விரும்பி ஒருவன் இயேசுவை புறக்கணித்தால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. மேலும் எபிரேயர் 10:26-27 பார்த்தீர்கள் என்றால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அறியாமையினாலே ஒரு மனிதன் பாவம் செய்வது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இயற்கையாகவே அவன் பாவியாயிருக்கிறான் என்பதை காட்டுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் அறிந்திருந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, நீங்கள் பாவிகளாய் இருக்கிறீர்கள். இயற்கையாகவே நானும் நீங்களும் பாவிகள்தான். இதனால்தான் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். பாவத்தை குறித்த தேவனுடைய குணநலன் மாறவே இல்லை. பாவம் தேவனுக்கு விரோதமானது. இதை மனிதன் செய்வதற்கு காரணம், இயற்கையாகவே தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய அவனால் முடியாது. மனிதன் தனது பாவத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். பாவமானது யார் செய்தாலும் பாவம்தான். பாவ நிவாரண பலியானது பாவத்தை குறித்த ஒரு உணர்வை கொடுக்கிறதா இருந்தது. மனிதனுடைய ஆழமான குற்ற உணர்வானது என்ன என்பதை கண்டறிந்த பின்னர்தான் அதற்கான பரிகாரம் கூறப்பட முடியும். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்கள். 139 சங்கீதம் 23-24 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதனால்தான் ஏற்கனவே நாம் சொன்னோம், பாவ வியாதிக்கு மனநிலை மருத்துவரிடத்திலே மருத்துவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவண்டையே நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு குற்ற மனசாட்சியுள்ள அநேகர் மனநிலை மருத்துவரை போய் பார்க்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்குரிய வல்லமை அவர்களுக்கும் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். இது தவறான ஒரு எண்ணம் பிரியமானவர்களே. மனிதனுக்கான பரிகாரம் கர்த்தருடைய வார்த்தையிலேதான் இருக்கிறது. ஒரு குற்ற உணர்வோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தரண்டை வந்து, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று கேளுங்கள். அருமையானவர்களே, இன்று அநேகர் நினைக்கிறது போல ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா அன்பையும் கொடுக்காததினாலேதான் அவன் தவறு செய்கிறான் என்பதல்ல. எல்லாரும் இயற்கையாகவே பாவிகள்தான். எனவே தேவனிடத்திலே வந்து அதை நாம் ஒத்துக்கொள்வோமாக. அறியாமையினால் செய்யப்பட்ட பாவம் என்று சொல்லும்பொழுது, அந்த காரியங்களை செய்யும்பொழுது செய்தவன் இது பாவம் என்பதை அறியாமல் செய்துவிடுவது. எனவேதான் சங்கீதம் 19:12 சொல்லும்பொழுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று தாவீது ஜெபிக்கிறார். நாம் பாவமுள்ள மனிதர்கள் என்பதை எப்படி அவருக்கு அறிக்கை செய்வது? குறிப்பாக எதையுமே அறியாதவர்களாய் நீங்கள் இருந்தாலும், ஆண்டவரே, நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அறியாமையினாலே அவசரத்தினாலே தற்செயலாக பாவம் செய்து வருவான் என்றால், அவனுடைய விடுதலைக்காக தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதற்காகத்தான் அடைக்கல பட்டணங்களை அவர் நியமித்தார். இதை குறித்து நாம் எண்ணாமும் 35:11 வசனத்திலே பார்க்கலாம். அருமையானவர்களே, உங்களுக்கும் தேவன் ஒரு அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் ஒரு பரிகாரத்தை அவர் வைத்திருக்கிறார். 1 யோவான் 2:1 நாம் பார்க்கும்பொழுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் தான் எப்படி பிரதான பாவி என்பதை குறித்தும், ஏன் அவர் கிருபை பெற்றார் என்பதை குறித்தும் கூறியிருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசிகளை கொடுமைப்படுத்தியவர், கொலை செய்ய துணையாயிருந்தவர், அதை அவர் அறியாமையினாலே செய்தபடியினாலே கிருபை பெற்றேன் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுவது 1 தீமோத்தேயு 1:14-15 அவசரங்களை பாருங்கள். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நாமும் எவ்வளவோ பாவங்களை செய்து தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பாவ நிவாரண பலி உண்டு. கிறிஸ்து எனக்காகவும் மரித்தார். எனவே என்னுடைய பாவ நிலைமை எல்லாவற்றையும் குறித்து நான் அவரிடத்திலே சொல்லலாம். அவ்வாறு நான் அவரிடத்திலே சொல்லும்பொழுது அவர் என் பாவத்தை மன்னிக்கிறார். ஏனென்றால் என்னுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் சிலுவையிலே சம்பாதித்து விட்டார். பாவ நிவாரண பலி நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், தேவன் நம்மை பார்க்கும் வண்ணமாய் நாமும் நம்மை பார்க்க வேண்டும். இது நாம் எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பதையும், நாம் பாவிகள் என்பதையும் நமக்கு உணர்த்துவதோடு கூட அதற்காகவே தேவன் வைத்திருக்கும் மார்க்கத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது குற்ற உணர்விலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றே இயேசு கிறிஸ்துவண்டை உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். பிரியமானவர்களே, பாவ நிவாரண பலியானது தன்னில் தானே போதுமானது இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 46 பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை என்று வாசிக்கிறோம். பலியானது பாவத்திற்காக தேவன் எதிர்பார்க்கிற பரிபூர்ணமான காரியத்தை சுட்டிக்காட்டுகிறது. இப்ரேயர் 10:19-22 வரை நாம் பார்க்கும்பொழுது, இயேசுவானவர் தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. மட்டுமல்ல, தேவனுடைய வீட்டினுள்ளேயும் நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எனவே நாம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்திலே சேரக்கடவும் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்று பாவிகளான நானும் நீங்களும் தைரியத்தோட தேவன் அண்டை வரலாம். ஏன்? இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவ நிவாரண பலி. நாம் அறியாமல் செய்த பாவத்திற்கும் அவரே நமக்காக பலியானார். அறியாமையினாலே செய்த பாவங்களை குறித்து நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய நீதியின் மற்றொரு குணநலனை காட்டுகிறது. எல்லா மனிதனிடத்திலேயும் சமமாகவே அவர் செயல்படுகிறார். பாவத்தின் நிலைமைக்கு தக்கதான தண்டனை உண்டு, அதேபோல பரிசுகளும் வேறுபடுகிறது. வெவ்வேறு நிலையான பொறுப்புகளை குறித்தும் பாவ நிவாரண பலியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். அருமையானவர்களே, நம்மில் யாராவது இன்று கடந்த காலத்திலே செய்த பாவங்களை குறித்த குற்ற உணர்வோடு இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து நாம் அறியாமல் செய்த பாவத்திற்கும் நாம் அறிந்து துணிந்து செய்த பாவங்களுக்கும் நம்முடைய இடத்திலே சிலவேளை பலியானார் என்பதை விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். குற்ற உணர்வோடு சமாதானம் இழந்து வாழுகிற ஒரு சகோதரனாக சகோதரியாக நீங்கள் இருப்பீர்களா? அவரே உங்கள் பாவத்திற்கான பரிகாரி என்பதை அறிக்கையிடுங்கள். அவர் உங்களை மன்னிப்பதை உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பையும் குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து விடுதலையையும் சமாதானத்தையும் இன்றே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். யாராவது பாவ உணர்வினாலே குற்ற உணர்வினாலே கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பார்கள் என்றால், அவருடைய பாவத்திற்கான தண்டனையையும் நீர் சிலுவையிலே சுமந்தீர் என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் இலவசமாக கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக் கொள்ள கிருபை செய்யும். அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே நீர் அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரை நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. சங்கீதம் 55:22.